بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இங்கு நாம் ஒன்று குறிப்பிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானான் என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய ஹுத்பா உரையில் ஹதீப் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஷரீஅத்தை, மார்க்கத்தை மனிதர்களுக்கு அழகாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்பதை அழகான முறையில் சுருக்கமாக குறிப்பிட்டார்கள். ஆரம்பமாக அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணம் நன்கு அறியக்கூடிய படைப்பினங்களை படைத்தவனுமாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவன்தான் செலுத்தப்படுகின்ற இந்திரிய துறையிலிருந்து ஆண் பெண் என்ற ஜோடிகளை படைத்தான், மேலும் அவன் நமக்கு ஒரு அழகான தீனின்பால் நேர்வழி காட்டினான், மேலும் தெளிவான மார்க்கத்தின் மீது நமக்கு தெளிவுபடுத்தினான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். மேலும் படைப்பினங்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை பாதுகாத்து ஒரு மார்க்க நெறியை ஏற்படுத்தி இப்படித்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு வழியை இறைவன் ஏற்படுத்தினான். எனவே எந்த ஒரு கயிறாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் அதை அறிவித்துக் கொடுத்தான். எந்த ஒரு ஷர்ராக, ஒரு தீமையாக இருந்தாலும் அதை விட்டு நம்மை அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்திருக்கிறான். எனவே அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். மேலும் வெல்ல வெல்லே என்ற அழகான ஒரு மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். மேலும் அந்த மார்க்கம், அதன் இரவும் கூட பகலை போன்றது. மனிதனுக்கு இதுதான் சரியான பாதையை காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை விட்டிருக்கிறார் என்பதை ஆரம்பமாக சொல்லிவிட்டு, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அவனுடைய தீனை மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த மார்க்கத்தை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள், அந்த மார்க்கத்தை நீங்கள் மாற்றிவிடாதீர்கள், மேலும் அந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் தடம் புரண்டு விடாதீர்கள், அதுதான் உண்மையான மார்க்கம், அந்த மார்க்கத்திலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு குர்ஆன் வசனையில் மேற்கோள் காட்டினார்கள். ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா வல்லதி ஔஹைனா இலைக் வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈசா அன் அகீமுத் தீன் வலா தஃபர்ரகூ ஃபீ. அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கின்றான் அல்லவா, இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால், இந்த மார்க்கத்தை தான் நாம் நூஹுக்கும் சொன்னோம், இப்ராஹிம் மூசா ஈசா போன்ற நபிமார்களுக்கும் இவ்வாறு நாம் வசிய செய்தோம், அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்றாலும், அன் அகீமுத் தீன், நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், செயல்முடிவு கொடுங்கள், அதிலே நீங்கள் திரும்பி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பல நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் நமக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றாலும் அது தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிலிருந்து திரும்பி விடக்கூடாது, தடமுறந்து விடக்கூடாது, அதை கொண்டுதான் அமல் செய்ய வேண்டும், மார்க்கத்தை மாற்றிவிடக் கூடாது என்பதை அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். அடுத்ததாக அன்பானவர்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இருவருக்குமே ஷரியத்தில் சட்டங்களை வழங்கியிருக்கிறான். அந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஏற்றமான ஒரு சட்டத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சட்டங்களில் முரண்பாடு இருக்கவே செய்யாது, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் அது கருத்து வேறுபாடு இருக்கவே செய்யாது. மாறாக அந்த சட்டங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனுள்ளதாகவும் ஏற்றமுள்ளதாகவும் இருக்கும். இன்னும் சமுதாயம் சீர் பெறவும், சமுதாயம் வலிமை பெறவும், சமுதாயம் சலனம் இல்லாமல் நல்ல முறையில் இயங்கவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கு தக்கவாறு அவனுடைய ஷரியத் சட்டங்களை, மார்க்க சட்டங்களை ஏற்றியிருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த சட்டங்கள் எப்படிப்பட்டது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் தான் ஹாலிக், அவன் தான் படைப்பாளன், படைத்தவன் அவன் தான் என்பதையும் அழகாக சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், மேற்கோள் காட்டினார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்கே அனைத்து படைப்பினங்களும் சொந்தம், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தம், அகிலத்தார்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வே பாக்கியம் உள்ளவன் அப்படின்ற வசனத்தையும் சொல்லி காட்டி அடுத்ததாக இன்னொரு வசனம் சொன்னார்கள், அவன் படைத்தவற்றை அவனுக்கு தெரியாதா, அவன் அறிந்து கொள்ள மாட்டானா? ஒஹுவல் லதீஃபுல் கபீர், அவனோ மென்மையானவன், நுட்பமாக அறியக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். எனவே ரப்புக்கு தெரியும் தனது படைப்பினங்களை எப்படி வழி நடத்த வேண்டும், எப்படி அவர்களுக்கு சரியாக சட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதை அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவனுடைய கட்டளையின் பிரகாரம் நாம் செயல்முடியும் கொடுத்தால் உண்மையில் நல்ல மக்களாக ஆண்களும் பெண்களும் திகழ்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் மார்க்க சட்டத்தை விட்டு எவர் முரண்பட்டு நடக்கிறார்களோ, மார்க்க சட்டத்தை விட்டு எவர்கள் தூரமாகி விடுகிறார்களோ, உண்மையில் அது அழிவில் தான் கொண்டு போய் சேர்க்கும். மார்க்க சட்டத்தைக்கு முரண்பட்டு எவர் நடக்கிறார்களோ அது இழிவின் பால் தான் கொண்டு போய் சேர்க்கும். இது தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் சரியே. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகிலும் சரி, மறுமையிலும் சரி, மிகப்பெரிய கைசேதமான சூழ்நிலை தான் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடப்பவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் அல்லது நோவினை தரக்கூடிய அதாவது வேதனை அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்பதை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கட்டும் என்று சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஒன்றுக்கு நடந்தால், முரண்பட்டு நடந்தால் அல்லது முரண்பட்டு மக்களுக்கு கூறினால் உண்மையில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்களுக்கு ஒரு அதாவது வேதனை வந்துவிடுமோ அல்லது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா ஏற்பட்டு விடுமோ என்பதை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கட்டும் அப்படின்னு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறார். எனவே மார்க்கத்திற்கு முரண்பட்டு நடக்கக்கூடாது என்பதை எல்லாம் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக ஒரு ஆணை பொறுத்தவரையில் பெண்ணுக்கு ஒரு பொறுப்புதாரியாக திகழ்கிறான். மார்க்கம் அப்படி ஷரியத் இப்படியும் கடமையாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது ஒரு பொறுப்புதாரியாக, ஒரு நிர்வாகியாக ஒரு ஆண் இருக்கிறான். எனவே அந்த ஆண் குர்ஆன் சுன்னா எப்படி சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தங்களுடைய
மனைவிமார்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டார்கள். காரணம், அல்லாஹ்வு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே கூறுகிறார், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். காரணம், அவர்களில் சிலர் சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான், உயர்த்தி இருக்கிறான். இன்னொரு காரணம், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்கிறார்கள். எனவே இதன் மூலமாக ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல இரண்டு காரணங்களை கொண்டு ஆண்களுக்கு சுமையை கொடுக்கிறார். என்ன காரணம்? ஒன்று, பெண்ணை விட ஆண் உயர்ந்தவர், பெண்ணை விட ஆண் தகுதி மிக்கவர், பெண்ணை விட ஆண் நிர்வாகத்தால் வழி நடத்துவதால் திறமை மிக்கவர் என்பதை அல்லாஹ் அந்த இனத்தை கொண்டு அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறார். இரண்டாவது காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆணுக்கு சுமையை கொடுப்பதனுடைய காரணம், அவர் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டு செலவு செய்வார்கள், அவர்தான் செலவு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் உணர்த்தி. எனவே இந்த இரண்டு காரணங்களால் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த ஆயத்து என்ன உணர்த்துகிறது என்றால், ஒரு பெண் அவள் எவ்வளவு சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஆண்தான் பொறுப்பு, ஆண்தான் அவளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான். எனவே தான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, ஒளிர் விஜாரி அலைகின் தரஜா, பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு சில அந்தஸ்து இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். இது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமுதாயத்தை வழிநடத்துவதாக இருந்தாலும் ஆண்கள் தான் தலைமையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டுகிறான். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களை, இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிற விஷயங்கள் என்னவென்றால், ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அவன் செலவு செய்வதும் பாதுகாப்பதும் அந்த ஆண் மீது பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்வதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் இதை உறுதிப்படுத்துகிறது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ரஜுல் ராஇன் ஃபீ அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு ஆண் தனது குடும்பத்திற்கு அவர் பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஒரு ஆணை பொறுத்தவரையில் தனது குடும்பத்திற்கு அவர் பொறுப்புதாரி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை என்ன செய்கிறார்கள், வழங்கி இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஸஹீஹ் புகாரியிலும் ஸஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸ். எனவே அன்பிற்குரியவர்களே, இதே போன்ற இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத ஸ்தனத் இம்ராது அஹதிக்கும் இலல் மஸ்ஜிதி ஃபலா யன்அஹா, ஒரு பெண் மனைவி உங்களில் ஒருவருடைய மனைவி பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அந்த பெண்ணை தடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்படியானால் ஒரு பெண் அனுமதி கோருவது கணவரிடத்தில், ஒரு ஆணிடத்தில் என்பதையும் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறுவது என்றால் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான், அது அல்லாத ஏனைய காரியங்களுக்கு செல்வது என்றால் கணவரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டினார்கள். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, பெண்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய அமானிடம் நாம் மனைவியை பெற்றிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய அமானிடமாக பெற்றிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌஸூ பின்னிஸாஇ ஹைரா, நீங்கள் பெண்களிடத்திலே நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்கிறார்கள். அப்ப பெண்கள் இடத்துல நல்ல விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதனை உறுதிப்படுத்தி இன்னொரு இடத்துல அரபா மைதானத்தில பல சஹாபாக்களுக்கு முன்னிலையில் தங்களுடைய அந்த பணி காலங்களை செய்த போதனைகளை எல்லாம் பெருமான சரதாலித்தம் அவர்கள் அப்படியே சாராக பிழிந்து மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட பெண்ணை பற்றி சொல்லாமல் இல்லை, சொன்னார்கள், நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களது சிறந்தவர் யாரு தெரியுமா, அவர் தனது மனைவியிடத்திலே அவர் உங்களில் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லாயிருக்கிறார் சொன்னார். இப்ப யாரு சிறந்தவர் என்றால், தனது குடும்பத்திலே மனைவியிடத்திலே எவர் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆண் பெண்ணின் மீது ஒரு பொறுப்புதாரி. இந்த பொறுப்பு ரெண்டு விஷயங்களில், ரெண்டு காரியங்களில் உள்ளடக்கி இருக்கின்றது. ஒன்று, அவர்களை பொறுப்படுத்துவதும் பொறுப்படுத்தி வளர்ப்பதும், மேலும் அவர்களை பாதுகாப்பதும், இது ஆணின் மீது கடமை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, மனைவி பாதுகாப்பதும் மனைவி பொருட்படுத்து கடைசி வரையும் வழிநடத்துவதும் உண்மையில் கணவன் மீது கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த செய்தியை தான் இமாம் அவர்கள் அழகான முறையில் என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இன்று நடைமுறையில நமது நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லலாம். பெரிய பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு வந்து சட்டங்கள், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தலாக் என்ற அந்த ஒன்று பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உள்ளடக்கி இருக்கிறது என்பன போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் உண்மையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே முரண்பாடு வருமா, அல்லாஹ்வுடைய சட்டத்திலே ஒரு பிரச்சனை வருமா என்றால் நிச்சயமாக பிரச்சனை வராது. மனிதனுடைய புத்திகளில் தான் பிரச்சனை இருக்கும். தலாக் என்பது என்ன ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால், தலாக் 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 என்று சொன்னால் அது தலாக் ஆகிவிடும், எனவே அந்த பெண் தனிமையில் நிற்பாள் என்று கூறுகிறார்கள். உண்மையிலே தலாக் இப்படித்தான் இஸ்லாம் கூறுகிறதா? தலாக்கு கொடுப்பதால், இந்த தலாக் என்று ஒன்று இருப்பதால் எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை கூட விளங்காமல் இருக்கிறார் இல்லையா? ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் மனைவி பிடிக்கவில்லை என்றால் கணவன் அப்படியே வாழ்வது என்பது சாத்தியமானதா? இல்லை. இப்போ கணவனுக்கு மனைவி பிடிக்கவில்லை என்றால், ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்றால், இஸ்லாம் சொல்கிறது அவளை விட்டு நீ விவாகரத்து செய்து மறுமணம் செய்து கொள் என்று சொல்கிறது. இப்படி ஒரு சட்டம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுக்க வீணாக போய் அவனும் நன்றான முறையில் வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுமா ஏற்படாதா? விரும்பாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையா இல்லையா? சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இல்லையா? எனவே தான் இஸ்லாம் அழகான முறையில் சொல்கிறது, விவாகரத்து செய்து மறுமணம் முடித்துவிடு. அந்த தலாக்கும் கூட எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது? தலாக் 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 அப்படின்னு சொல்வதுதான் இல்லை, மூன்று மாதங்கள், மூன்று பிரியர்களாக இஸ்லாம் மறுத்து தந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் முன்னாடி, தலாக் என்ற வார்த்தை உபயோகிப்பதற்கு முன்னாடி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. வெறுமனே விரும்பவில்லை என்றால் உடனே தலாக் அப்படின்னு சொல்வதா? இல்லை. இஸ்லாம் அழகாக சொல்கிறது, திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் தெரியும், அவர்களிடத்தில் நீங்கள் குறையை காண்பீர்கள் என்றால் நீங்கள் ஆரம்பமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இப்படி நடக்க கூடாதுமா, இப்படித்தான் நடக்க வேண்டும், இது நல்ல செயல் கிடையாது, இது போன்ற உபதேசங்களை முதல்ல மேற்கொள்வதும் கணவன், இதன் முதல் ஸ்டெப். அதுலையும் அவருக்கு அந்த செட் ஆகலன்னு சொன்னான், சொல் பேச்சு கேட்கவில்லை என்று சொன்னால், அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், படுக்கையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். ஒன்றாக இருந்து சேர்ந்து படுப்பதையை விட்டு சற்று விலகி இருக்க வேண்டும். இது ரெண்டாவது ஸ்டெப். மனம் மாறலாம் தானே, கணவன் அறிவுரை கூறும்போது மனமாற்றம் ஏற்படலாம் தானே. அடுத்தது அது எப்பொழுதும் கணவன் தன்னோடு படுக்கை அறையில் ஒன்றாக சேர்ந்திருக்கும் போது பிரிவு ஏற்படுது என்றால் மனமாற்றம் ஏற்படலாம் தானே. அதனால் சொல்கிறது இஸ்லாம், படுக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி மீண்டும் அந்த பெண்ணை கேட்கவில்லை என்றால் காயம் ஏற்படாமல் லேசாக அடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுங்க. அது கூட பாருங்க, லேசாக அடியுங்கள், கண்ணத்தில் அடிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் தரப அல்ஃபுதூர் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅமல் ஜாஹிலியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? கண்ணத்தில் அடிப்பவனும் ஆடைகளை கிழித்துக் கொள்பவனும் ஜாஹிலியா அறியாமை காலத்து பேச்சை பேசுபவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஸஹீஹ் புகாரியில பார்க்கிறோமே, அப்போ கண்ணத்தில் அடிக்க கூடாது, அது போன்று காயம் ஏற்படுற அளவுக்கு அடிக்கக்கூடாது. கணவர் மனைவியை சுட்டி காட்டுவது என்றால் நாலு பேருக்கு முன்னாடி வச்சு சுட்டி காட்டக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தருகிறதா இல்லையா? அப்போ லேசா அடியுங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் கணவர் அடிக்கிற சமுதாயம் தான் இன்னைக்கு இதை குறை சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி தலாக் என்பது சரியான சட்டம் அல்ல என்று எத்தனையோ பேர் சின்ன வீடுகளை வைத்து உபயோகிப்பவர்கள் தான் இதை இணைத்துகிறார்கள். தவறாக இஸ்லாத்தை குறை கூட ஆரம்பிக்கிறார்கள். விவாகரத்து எல்லாம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் ஒன்று ரெண்டு மூன்று சின்ன வீடுகளை கணக்கில்லாமல் வைத்துக் கொண்டு இஸ்லாம் விவாகரத்து தவறானது, இது சரியான சட்டம் அல்ல என்று கொக்கரிப்பவர்களை பார்க்கிறோம். அப்ப உண்மையில் இஸ்லாம் எவ்வளவு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஒரு பெண்ணை கையாள வேண்டும் என்பதை சொல்லும். கடைசியில் என்ன தெரியுமா, மூணு ஸ்டெப் முடிஞ்சது. நாலாவது ஸ்டெப் என்னவென்றால் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து சில தலைவர்களை கொண்டு வர வேண்டும். கணவருடைய குடும்பத்திலிருந்து சில தலைவர்களை குடும்பத்தவர்களை கூட்டு அழைத்து முறையாக பஞ்சாயத்து பேச வேண்டும். அந்த பஞ்சாயத்து பேசுபவர்கள் இரு வீட்டின் சார்பாக எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர்களை சேர்த்து விடுவதற்கு வழிகள் கிடைக்குமா? இவர்கள் இரண்டு பேரும் எப்படியாவது நல்ல முறையில் மீண்டும் தொடர்வார்களா வாழ்க்கையை? அப்படித்தான் ரெண்டு பேர் இருக்கணும். குர்ஆன் சொல்கிறது அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நல் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். பிணக்கு ஏற்படும் போது நீங்கள் நல் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்லும். இதையும் தாண்டித்தான் தலாக் உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்ல. அதோட ஒரேடியா திருமணம் ரத்து ஆகிருந்தா ஒரு மாத காலம் மாத விடாய் அவளுக்கு திரும்ப ஏற்படும் வரை கொஞ்சம் தாமதிக்கணும். அதுக்கிடையில ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டால் சேர்ந்து கொள்ளலாம். திரும்பவும் அது மாதிரி ஏற்படல ரெண்டாவது தலாக், அதற்கு பிறகு ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டால் எந்த நிபந்தனையும் இன்றி சேர்ந்து கொள்ளலாம். கடைசியாக இறுதியாக மூன்றாவது தலாக் உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன் சொல்லும் போது தான் அங்கு இரண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து. எவ்வளவு அழகாக இஸ்லாம் இப்படி கற்றுத்தரும் போது, ஏதோ ஒரு வழக்கு வந்து விட்டதாம், ஏதோ ஒரு பெண் இப்படி சொல்லுகிறாளாம் என்பதற்காக ஒட்டுமொத்த மார்க்க சட்டங்களே சரியானது கிடையாது, மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறோம். எனவே அன்பிற்கு இவ்வளவு அழகாக சொல்ற. அதே மாதிரி பெண்ணுக்கு உரிமை இல்லையா? சம உரிமை நல்லா சொல்றாங்க. ஆண்களுக்கு எப்படியோ அதே போன்று சம அளவு பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்ணுக்கு அறிய உரிமை ஏன் தெரியுமா? இந்த மாதிரி மூணு ஸ்டெப்லாம் வந்து பெண்ணு கிடையாது. பெண்ணுக்கு கணவனை பிடிக்கவில்லை என்றால் உடனே வாழ்க்கையை முடித்து விடலாம். கணவன் கல்லானாலும் புல்லானாலும் எனக்கு புருஷன் என்று சொல்லுவ வந்த விளையாட்டுக்கு இஸ்லாத்துல வேலை கிடையாது. கணவன் பிடிக்கவில்லையா அப்பொழுதே வாழ்க்கையை முடித்து விடலாம். இது இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கியிருக்கிற சுதந்திரமா இல்லையா என்பதை இந்த நேரத்தில் நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் சட்டங்கள் இல்லாமல் எப்படி வேண்டுமானால் நாங்கள் ரெண்டு பேரும் வாழணும் என்று நினைத்தால் உண்மையில் அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. அப்படி மீறி வாழும்போது இவரிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குறைகள் வெளியிலே அவர் இருக்கத்தான் செய்யும். இவரிடத்திலும் அது போன்று தொடர்பு இல்லையுமானால் இவரும் வேறு யாரோடு தொடர்புள்ளவர்களாக தான் இருக்க முடியும். எனவே இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, தலாக் என்பதை பயன்படுத்துங்கள், அதுவும் இப்படி இப்படி கடைசி கட்டம் தான். தலாக் என்பதை எடுத்தேன் கவிழ்ந்தேன் என்று சொல்லாமல் அதற்கு இன்னும் முறைகள் இருக்கின்றன, அந்த முறைகளை தாண்டி கடைசி கட்டம் தான் தலாக் என்பதை அழகாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இந்த உம்மத்தினர்களுக்கு நாம் விளக்க வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. அதற்கு எதிராக இன்றைக்கு நமது நாட்டிலே இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த ஜமாத்துகளும் ஒட்டுமொத்த அமைப்புகளும் அதற்கு எதிராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் என்னென்ன ஒத்துழைப்புகள் இருந்தாலும் இது மார்க்க சட்டம், மார்க்க சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவரவர்கள் தங்களுடைய ஊர் பகுதிகளுக்கு செய்திகளை எடுத்துச் சொல்லி அதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கின்றனோ அதை நமது குடும்பத்தின் மூலமாக நிலைநாட்டுவதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் அவனுடைய ஜோதியை நிலைநாட்டவே செய்வான். அதை அணைக்க எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் எவ்வளவு பெரிய எதிரான பெரும் கோலன் வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஜோதியை அணைத்து விடவே முடியாது என்பதை கூறிக்கொண்டு எனது இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.